தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுபலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வா. ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 9. மதில் காவல் போர். மதிலை வேற்று அரசன் முற்றுகை இடும்போது அந்த மதிலையுடைய வேந்தன் பல வகையாலும் மதிலை காப்பாற்றி பகை வேந்தனை புறங்காட்டி ஓடச் செய்து விடுவான். அயலிடத்திலிருந்து வரும் பொறும் வேந்தனுடைய நிலையை விட கோட்டை கொத்தளங்களுடன் இருக்கும் வேந்தன் நிலை மிக்க பாதுகாப்பை உடையது. முற்றுகையிடும் வேந்தன் மிகப்பெரிய படையும் சிறந்த படைக்கலங்களும் உடையவனாக இருந்தால்தான் ஒரு கோட்டையை முற்றுகையிட முடியும். பழங்காலத்தில் அரசர்கள் தங்கள் ராசதானி நகரில் கோட்டையை அமைத்து பகைவரால் ஊறுபாடு நேராமல் காவல் செய்து வந்தனர். பிற்காலத்து மன்னர்களும் கோட்டை கோத்தளங்களை கட்டி தம் நகரங்களை காத்து வந்தார்கள். சில நகரங்களில் இன்றும் கோட்டைகள் இருப்பதை பார்க்கலாம். ராசதானி நகர் மட்டுமின்றி வேறு முக்கிய இடங்களிலும் குன்றுகளிலும் அரசர் கோட்டைகளை கட்டியிருக்கிறார்கள். எப்போதும் தலைநகரிலேயே அரசன் இருப்பான் என்று சொல்வதற்கில்லை. தன் நாட்டில் உள்ள இடங்கள் பலவற்றிற்கும் சென்று பார்த்து வருவதும் குடிமக்களுடைய குறைகளை அறிந்து ஆவண செய்வதும் அரசனுக்கு இயல்பு. சில சமயங்களில் வேறு நகர்களில் சில காலம் தங்குவதும் உண்டு. அவ்வாறு தங்கும் இடங்களில் கோட்டைகளை கட்டிக்கொண்டான். மதுரை மாநகரில் முன்பு பெரிய மதில் இருந்ததாக தெரிகிறது. வையையாறு ஒரு பக்கத்து மதிலை போல இருந்ததென்று புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். மதிமலி புரிசை மாடக்கூடல் என்று தொடங்கும் திருமுக பாசுரத்தில் மதுரையின் மதிலை பற்றி மதிமலி புரிசை என்று அதை பாடிய ஆலவாய் இறையனார் சொல்கிறார். பகையரசன் மதிலை முற்றுகையிடும்போது அவனே எதிரிட்டு போர் புரிந்து அதனை பாதுகாக்கும் போர் பகுதியை நொச்சித்திணை என்று புறத்திணையில் எடுத்துச் சொல்வார்கள். மதிலுக்கு உள்ளிருந்து பாதுகாப்போரை அகத்தோர் என்றும் முற்றுகையிட்டோரை புறத்தோர் என்றும் வழங்குவர். மதிலுக்குள் இருந்து காவல் புரிவோர் நொச்சிப்பூவை அணிந்து கொள்வர். அதனால் நொச்சித்திணை என்று அகத்தோனுடைய மதிற்போர் செய்திகளுக்கு பெயர் வந்தது. நாளடைவில் கொச்சி என்பதற்கே மதில் என்ற பொருள் வந்துவிட்டது. தொல்காப்பியர் மதிலை முற்றுகையிடுதல் காத்தல் இரண்டையும் உடிஞ்சை என்பதில் அடக்குவர். அகத்தோன் புறத்தோன் என்னும் இருவருக்கும் சிறப்பாக உள்ள துறைகளை பொதுவாக உள்ள துறைகளையும் சொல்கிறார். மதிலை முற்றுகையிடுவதற்கு பகைவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடன் மதிலுக்குள் இருப்பவர்கள் அதை பாதுகாப்பதற்குரிய முயற்சியை மேற்கொள்கிறார்கள். மதிலின் உறுப்புகள் ஒழுங்காக இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பகைவர் உள்ளே மறைந்து வருவதற்கும் மதிலின் மேல் ஏறி வருவதற்கும் இடம் இல்லாமல் செய்துவிடுகிறார்கள். அரசனும் படைத்தலைவரும் பிறரும் கொச்சிப்பூவை அணிந்து கொள்கிறார்கள். பகைவர் எவ்வளவு காலம் முற்றுகையிட்டாலும் தாக்கு பிடிப்பதற்கு வேண்டியபடி பண்டங்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். தங்கள் காவற்காட்டிலே பகைவர் புகுதாதபடி மதிலுக்கு புறம்பே வந்து ஒரு வீரர் கூட்டம் போராடுகிறது. அகழியிலே வராதபடி ஒட்டுகிறது. மதிலுக்கு அருகில் வந்து முற்றுகையிடுவதற்கு இடம் கொடுக்காமலே புறத்திலிருந்து ஒட்டிவிட்டால் மதிலுக்கு எந்தவிதமான சிறிய ஊறுபாடும் நிகழாது அல்லவா? அப்படி காவற்காட்டை காத்து பகைவரோடு போர் செய்த சில வீரர்கள் களத்தில் வீழ்கிறார்கள். இந்த உடம்பு என்றைக்கேனும் ஒரு நாள் இறந்து படுவதுதான். நோய் வந்து இரவாமல் பகைவரை பொறுது வீரங்காட்டுகையில் உயிர் விடுவதை பெரிதாக எண்ணுவர் சுத்த வீரர். அத்தகைய வீரர்களை மற்றவர்களும் பாராட்டுவார்கள். அகழியையும் காவற்காட்டையும் காத்து எதிர்த்த பகைவரோடு பொறுது வீழ்ந்த மறவரை பாராட்டுகிறது புறப்பொருள் வெண்பா மாலை. பிணங்கிய கொடிகளும் புதர்களும் நிரம்பியது காவற்காடு. தாமரை முதலிய பூக்கள் மலர்ந்திருப்பது அகழி. இந்த இரண்டையும் காவல் புரியும் கடமையை கொண்டவர்கள் சிங்கம் போன்ற வீரர்கள். வேலை ஏந்திய மறவர்கள் அவர்களுக்கு காவல் காட்டையும் கிடங்கையும் பகைவரிடம் அகப்படாமல் காக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம், தம் உடம்பையும் உயிரையும் காத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இல்லையாம். மேற்கோள் துவக்கம். ஈண்டரில் சூழ்ந்த இளையும் எரிமலர் காந்தகு நீள் கிடங்கும் காப்பாராய் வேண்டார் மடங்கன் அந்நிய மரவேலோர் தத்தம் உடம்பொடு காவல் உயிர். மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். திரண்ட ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கும் காவற்காடும் நெருப்பு போன்ற பூவினையுடைய காணத்தக்க நீண்ட அகழும் காவல் புரிவாராய் சிங்கமொத்த வீரமுடைய வேலை ஏந்தியவர்கள் தம் உடம்பு இன் உயிரை காப்பதை வேண்டமாட்டார்கள். அருள் பின்னிக் கிடக்கும் பிணக்கு இளை காவற்காடு எரிமலர் தாமரை மடங்கள் சிங்கம் உடம்போடு உயிர் காவல் வேண்டார் என்று கூட்டி பொருள் செய்க. அடைப்புக்குறி முடிவு. மதிலுக்கு உள்ளே படைகளில் குதிரைப்படையும் இருக்கிறது. குதிரைகள் யாராலும் அடக்க முடியாதபடி பெருமிடுக்குடன் தாவுகின்றன. மதிலையே தாண்டி விடுவன போல துள்ளுகின்றன. மதிலுக்கருகில் பகைவேந்தர் படை வந்துவிட்டது. இனி மதிலின் மேலிருந்து பகைவர் சுற்றி சூட நில்லாத வண்ணம் படைக்கலங்களை எரிந்து ஓட்ட வேண்டும் என்று கூறி வீரர்கள் மதிலின் மேல் ஏறுகிறார்கள். மறைந்த ஆயுதங்களை ஏவும் இடங்களில் தங்கி போர் புரிகிறார்கள். தங்கள் மதிலின் பெருமையை பகைவர் உணரும்படி தெரிவிப்பது ஒரு வழக்கம். அகத்தோன் செல்வம் கூறுதல் என்று அதை கூறுவர். பரம்பு மலையின் மேல் கோட்டை கட்டி வாழ்ந்து வந்தான் பாரி என்னும் சிற்றரசன். அவன் கடையெழு வள்ளல்களில் ஒருவன். அவன் மேல் பொறாமை கொண்டு சேர சோழ பாண்டியன் என்னும் மூவரும் தம்முடைய படைகளுடன் பரம்பு மலையை முற்றுகையிட்டனர். படைகளையெல்லாம் மலையின் மேல் ஏற்றுவதென்பது நடவா காரியம். ஆதலின் கீழ் இருந்தபடியே மதிலை நோக்கி அம்பை எய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்வதனால் யாதொரு பயனும் இல்லை என்று அவர்களுக்கு தோன்றியது. மலையை சுற்றிலும் படைகளை நிறுத்தி வைத்தால் கீழே இருந்து யாரும் போக முடியாது. மேலே உள்ளவர்களுக்கு கீழிருந்துதானே உணவு பண்டங்கள் போக வேண்டும். சில நாட்கள் ஒன்றுமே செய்யாமல் கீழே வளைந்திருந்தால் கடைசியில் பாரி சமாதானத்துக்கு வந்து விடுவான் என்று அவர்கள் எண்ணினார்கள். குன்றின் மேல் உள்ள வளத்தை அவர்கள் அறியவில்லை. மேலே பாரியினுடன் அவனுடைய அவைக்களப்புலைவர் ஆகிய கபிலர் இருந்தார். பல நாட்கள் முற்றுகையிட்டு சும்மா இருந்தாலே மேலே இருப்பவர்களை பட்டினி போட்டு கொன்றுவிடலாம் என்ற பைத்தியக்கார எண்ணம் மூவேந்தர்களுக்கும் இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். தங்களிடம் உள்ள வளத்தை பகைவர் உணரட்டும் என்று எண்ணி ஒரு பாட்டை ஓலையில் எழுதி கீழே உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளும்படி ஒரு அம்பிலே கோத்து அதை அனுப்ப செய்தார். அவர் அந்த பாட்டில் சொல்லியிருந்தது இதுதான். இந்த பாரியினது பரம்பு நீங்கள் நினைக்கிறபடி அவ்வளவு எளிய மலையன்று. முரசை அடித்து ஆறாவாரம் செய்து கொண்டு மூன்று முடி மன்னர்களும் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மூன்று பேரும் எவ்வளவு நாளைக்கு முற்றுகையிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு உணவு பஞ்சமில்லை. உழவர்கள் உழாமலே உண்ணும் பொருட்கள் நான்கு எங்களுக்கு கிடைக்கின்றன. உழவர்கள் உழுது பயிர் செய்துதான் நெல் விளையும் என்ற அவசியம் இங்கே இல்லை. சின்ன சின்ன இலைகளையும் மூங்கில்களில் நிறைய நெல் விளைந்து உதிர்கிறது. அதை கொண்டு நாங்கள் சோறு சமைக்கலாம். இரண்டாவது, எங்கே பார்த்தாலும் பலா மரங்கள் இருக்கின்றன. அவற்றில் பழம் வெடித்து சிதறுகின்றன. அவற்றை உண்டு பசியாற்றிக் கொள்ளலாம். சுவை மாறி மாறி இருந்தால்தானே உணவு சிறப்பாக இருக்கும். நன்றாக கொடியோடி கிடக்கும் வள்ளிக் கொடியில் பெரிய பெரிய கிழங்குகள் இருக்கின்றன. அவற்றை சுட்டு உண்ணலாம். நன்றாக முதிர்ந்த தேனடைகள் தேனை சொரிந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு நெல்லும் பழமும் கிழங்கும் தேனும் நிரம்பிய இந்த இடத்தில் எங்களுக்கு உணவு பஞ்சமே இல்லை. கீழிருந்து பார்த்தால் இந்த மலையின் பரப்பு உங்களுக்கு தெரியாது. ஆகாசத்தை போல பறந்திருக்கிறது இந்த மலையின் மேல் இடம். ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போல அங்கங்கே சுனைகள் பல பல இருக்கின்றன. தண்ணீருக்கு தட்டே இல்லை. நீங்கள் எவ்வளவு படைகளை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாலும் எங்களுக்கு அச்சமில்லை. மரத்துக்கு ஒரு யானையை கட்டி வையுங்கள். நிறைய தேர்களை கொண்டு வந்து நிறுத்துங்கள். அப்படி இருந்தாலும் உங்களால் இந்த மலையை கைப்பற்ற முடியாது. உங்கள் முயற்சியினால் இதை அசைக்க முடியாது. வாளை எடுத்து போர் புரிகிறோம் என்று துணிபவர்களுக்கு இங்கே ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இந்த மலையை கைக்கொள்ள ஒரு தந்திரம் எனக்கு தெரியும். இந்த ஆயுதங்களை எல்லாம் எரிந்துவிட்டு ஆளுக்கு ஒரு யானை எடுத்துக் கொள்ளுங்கள். பாணராக வாருங்கள். உங்கள் மனைவி மாரையும் பாட்டு பாடும் விரலியராக அழைத்துக் கொண்டு வந்து பாருங்கள், ஆடுங்கள். அப்படி நீங்கள் வந்து ஆடி பாடி நின்றால் பாரி தன் மலை மாத்திரமா தன் காட்டையும் சேர்த்து தந்து விடுவான். இவ்வாறு பொருள்படி அந்த பாடல் இருந்தது. அதில் உழவர் உழாத நான்கு பண்டங்களை சொல்லும் பகுதி இது. மேற்கோள் துவக்கம். உழவர் உழாதன நான்கு பயன் உடைத்தே. ஒன்றே சிறியில் வெதிரின் நெல் விளையுமே. இரண்டே தீஞ்சுழைப்பளவின் பழம் மாழ்க்குமே. மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்க்குமே. நான்கே அணிநிற ஒரி பாய்தலின் மீதழிந்து தினி நெடுங்குன்றம் தேன் சொரியுமே. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி துவக்கம். பயன் உண்ணும் பொருள் வெதிர் மூங்கில், தீஞ்சுனை இனிய சுனை, ஊழ்க்கும் உதிர்க்கும், வீழ்க்கும் பூமிக்கு அடியில் விளைய செய்திருக்கும், ஒரி முதிர்ந்தபோது உண்டாகும் நிறம். அடைப்புக்குறி முடிவு. இந்த பாட்டில் கபிலர் அகத்தோன் செல்வத்தை மிக நன்றாக சொல்லியிருக்கிறார். போரில் முன் சென்ற வீரர்கள் சிறிதே தளர்ச்சி அடைகிறார்கள். அதனை அறிந்து புதிய படைகளை அவர்களுக்கு துணையாக அனுப்பி புதிய ஊக்கத்தை உண்டாக்குகிறான் அரசன். முற்றுகையிடும் அரசன் மதிலுள் இருக்கும் மறவர் மகள் ஒருத்தியை கல்யாணம் செய்து தந்ததால் முற்றுகையை விட்டு விடுவதாக சொல்லி ஒரு தூதுவனை அனுப்புகிறான். அப்போது அந்த மறவர்களுக்கு வரும் கோபத்தை பார்க்க வேண்டுமே. மகள் மறுத்து மொழிதல் என்று இந்த துறைக்கு பெயர் சொல்வார்கள். மறவர்கள் வந்த தூதுவனை பார்த்து பேசுகிறார்கள். தம்பி, நல்ல செய்தி கொண்டு வந்தாய். நீ எங்கள் பெண்ணை மனம் பேசியாவிட்டால் உங்கள் முட்டாள் அரசன், இங்கே பார் இந்த கட்டிலை, இதுதான் அந்த பெண் படுத்து உறங்குவது. இதன் கால்களை பார்த்தாயா? எல்லாம் யானை தந்தத்தால் செய்தவை. உங்கள் மன்னனைப் போல பலர் இவளை கட்டிக்கொள்ள வேண்டுமென்று வந்தார்கள். போர் செய்தார்கள். யானைப்படையுடன் வந்தார்கள். அவர்களை அடித்து ஓட்டினோம். யானைகளை கொன்றோம். அவற்றின் தந்தங்களை கொண்டுதான் இந்த கட்டில் கால்களை செய்தோம். தெரிகிறதா? போ, உங்கள் அரசனிடம் போய் சொல் என்கிறார்கள். மேற்கோள் துவக்கம். ஒள்வான் மரபர் ஒரு தெழுந்து உம்பர் நாள் கல்வார் நறுங்கோதை காரணமா கொள்வான். மறுங்கண்ணி வந்தார் மழக்களிற்றின் கோடி இக்கருங்கண்ணி வெண்கட்டிற்கால். மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி துவக்கம். உறுத்து கோபித்து. உம்பர் நாள் முன்னாளில். நறுங்கோதை என்றது மரக்குலப் பெண்ணை. கருங்கண்ணி கரிய கண்ணையுடைய பெண். அடைப்புக்குறி முடிவு. இவ்வாறு அரசர் பெண் வேண்டி விடுக்கும் தூதரிடம் சினந்து மறவர் பேசும் பேச்சை தமிழில் உள்ள கலம்பகத்தில் மரம் என்ற துறையாக வைத்து பாடியிருக்கிறார்கள் புலவர்கள். திருவரங்க கலம்பகத்தில் வரும் மரத்தை இங்கே பார்க்கலாம். திருவரங்க பெருமாளிடம் பக்தி கொண்ட மறவர் குலம் அது. அந்த குலத்து பெண்ணை கேட்டு ஒரு மன்னன் ஓலையுடன் தூதனை அனுப்புகிறான். தூதன் ஓலையை காட்டி செய்தியையும் சொன்னான். அந்த மறவன் ஓலையை படிக்கவில்லை. படிக்க தெரியாதவன். அவன் நல்ல ஓலையில் செல்லரித்தார் போல எதையோ கிறுக்கி இருக்கிறான் என்று இழிவாக எண்ணிக்கொண்டான். சினம் பொங்க தூதுவனை பார்த்து பேசுகிறான். மனம் பேச வந்த தூதா, இந்த ஓலை எதற்கு ஆகும்? இது செல்லரித்த ஓலையல்லவா? இது செல்லுமா? எங்களுக்கு வேண்டிய பெரிய வரங்களை எல்லாம் அருளுகிறவர் திருவரங்கர். நட்பின்னையின் கணவராகி அவருடைய திருவடியிலே அன்பு வைத்த மறவர்கள் நாங்கள். எங்கள் பெண்ணிடம் ஆசை வைத்து வந்த மன்னர்கள் பட்ட பாட்டை பார்க்கிறாயா? எங்கள் ஊருக்குள்ளே வந்து பார். வீடுகளில் வாசலுக்கு இடும் படல் எது தெரியுமா? அந்த மன்னர்கள் பிடித்து கொண்டு வந்த குடைகளை எல்லாம் படல்களாக கட்டியிருக்கிறோம். நாங்கள் திணையளக்கிற மரக்காலும் படியும் அவர்கள் மகுடங்கள். பெரிய மகுடமாக இருந்தால் மரக்காலாகவும், சிறியதாக இருந்தால் படியாகவும் வைத்து அளக்கிறோம். எங்கள் குடிசைகளில் கட்டுவதற்கு கற்றைனார் அவர்கள் வீசி வந்த சாமரங்கள். வீட்டை சுற்றிலும் வேலியிட்டிருப்பவை அவர்கள் தோற்று கீழே போட்டு ஓடிப்போன வில்லும் வாளும் வேலுமே. மேற்கோள் துவக்கம். பேச வந்த தூதசல் அரித்த ஓலை செல்லுமோ? பெருவரங்கள் அருள் அரங்கர் பின்னை கேள்வர் தாளிலே. பாசம் வைத்த மறவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதிபுகுந்து பாரடா. வாசலுக்கிடும் படல் கவித்து வந்த கவிகைமா மகுட கோடி தினை அளக்க வைத்த காலும் நாழியும் வீசு சாமரங்குடில் தொடுத்த கற்றை சுற்றிலுமே வேலையிட்டவர்கள் இட்ட வெள்ளும் வாழும் வேலுமே. மேற்கோள் முடிவு. மகள் மறுத்து மொழிதல் என்ற புறத்துறையை தான் மரம் என்று கலம்பகத்தில் குறிப்பிடுகிறார்கள். மதிலிலிருந்து போர் செய்பவர்களின் செயல்களை சொல்லும் கொச்சித்திணை இந்த மகள் மறுத்து மொழிதல் எனும் துறையோடு முடிவடைகிறது.